சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 30 படலம் முதல் 31 படலம் வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மெய்காட்டிட்ட ஒரு திருவிளையாடல். குலபூஷண ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது அனந்தகுடனுக்கு குலபூஷன்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் வந்து ராஜாங்கத்துக்கு வந்துட்டான். அந்த நாளில் அவனுக்கு ஒரு சேனாதிபதி இருக்கிறான். அவனுக்கு சௌந்தர சாமந்தன் அப்படின்னு பேர். சௌந்தர சாமந்தன் பேர். அவன் வந்து பரமசிவபக்தனாக இருக்கான். எப்படி பரமசிவபக்தனாக இருக்கான்னா, ஒருவனுடைய பக்தி பரமேஸ்வரன்ட்ட எப்போ வந்து உறுதிப்படும் அதிகமாக ஆகும் அப்படின்னு கேட்டால், பரமேஸ்வருடைய பக்தால்கிட்ட அவனுக்கு எப்போ பக்தி வருதோ அப்போ தான் பரமேஸ்வருக்கிற பக்தியானது உறுதிப்படும். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம் இது. நிறையா பேர் சுவாமிக்கு நிறையா பண்ணுவா, சுவாமியோட தரிசனம் பண்ணுவா, சுவாமிக்கு திரவிய தியாகம் பண்ணுவா, சுவாமிக்கு ஒன்றுனா உடனே வந்து பணம் கொடுப்பா. ஆனால் அடியார்களை ஒன்றும் கவனிக்க மாட்டான். ஆனால் உண்மையான பக்தி சுவாமிகிட்ட எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டால், அடியார்கள்ட்ட பக்தி ஏற்பட்ட அப்புறம் தான் அது ஏற்படுமா. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசில் ஆத்துக்கார்ட்டு நிச்சயமாக அன்பு தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆத்துக்கார்ட்ட பக்தி இருக்கும். நமக்கெல்லாம் சுவாமிகிட்ட இருக்கிற பக்தி என்பது கல்யாணம் ஆன புதுசில் ஒரு பொண்ணுக்கு சுவாமி ஆத்துக்கார்ட்ட இருக்கிற பக்தி மாதிரி. உண்மையாக அந்த பக்தியாக வந்து பக்திங்கிறது ஒரு சின்ன சுடர் மாதிரி, அதை காப்பாற்றி ஆகணும். ஒரு விளக்கு இருக்குது, விளக்கை ஏற்றுறது மகிமை இல்லை, காத்தடித்து விளக்கு அவியாமல் அதை காப்பாற்றி ஆகணும், ரட்சிச்சாகணும். அது அப்போ பக்தியும் நம்ம ரட்சிக்கணும். சாமி நமக்கு ஒரு அன்பு கொடுத்துருக்கிறார், அந்த அன்பை காப்பாற்றி ஆகணும். அப்போ புகுந்த வீட்டில் இருக்கிற மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், அப்புறம் வந்து தன்னுடைய கணவனாருடைய நண்பர்கள் வந்து போகிறவங்க, இவர்கள்ட்டெல்லாம் அவர்களுக்கு தொண்டு செய்து, இவர்கள்லாம் புதியவர்களாக இருந்தாலும் நம்முடைய வீட்டுக்காரருக்கு வேண்டியவர்கள், நம்முடைய ஆத்துக்காருக்கு வேண்டியவ. ஆகவே இவாளுக்கு தொண்டு செய்வதனால நம்ம ஆத்துக்காருடைய திருப்தியை நம்ம அடையலாம். என் ஃப்ரெண்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு ஃபோன் தான் பண்ணுவார். உடனே நம்ம அவருக்கு சேவை பண்ணணும், அப்படின்னா ஆத்துக்கார் திருப்தியாக இருப்பார். அம்மாவுக்கு உடம்பு முடியலன்ட்டு அவர் ஆஃபீஸுக்கு ஓடிப்படுவார். அவர் திரும்பி வரும்போது அம்மா சௌக்கியமாக இருக்கணும். அதேமாதிரி நம்ம கஞ்சி வச்சு கொடுத்து, மருந்தெல்லாம் கொடுத்து, அம்மாவுக்கெல்லாம் உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ பரமேஸ்வர பிரீத்தியை சம்பாதிக்கிறது எப்படின்னா, அவருடைய தமர்களுக்கு பண்ணுற கைங்கரியத்தினால. அப்போ எந்த ஒரு பெண் கணவனை மட்டும் நேசிக்காமல் கணவன் கூட இருக்கிற அந்த பரிவாரத்தை நேசித்து தொண்டு செய்கிறாளோ, அவள் தான் உண்மையில கணவன்ட்ட அன்பு வைத்திருக்கிறவள். அவள் எப்படின்னா, அப்படி இல்லாமல் கணவனோடு தனி கொடுத்த ஒத்தி போகிறான்னு வச்சுப்போம், அவள் கணவனை பிரிந்து வாழ்வதற்கு நேரம் பிடிக்காது. லோகத்தில் பார்க்குறோம், போன உடனேயே வீட்டுக்காரரை கிளப்பின்னு போயிடுறா ஒத்தி. அவள் வீட்டுக்காரர்லேருந்து கிளம்புறதுக்கு நேரமாகாது. ஆனால் இவள் அந்த புகுந்த வீட்டில் எல்லாருக்கும் அடங்கியிருக்கிறான்னா, அவள் தீர்க்க சுமங்கிலேயே கடைசி வரையும் ஆத்துக்கார்ட்ட அன்பாக இருப்பாள். அதேபோல் யார் பரமேஸ்வருடைய பக்தர்கள்ட்ட அன்பாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் கடைசி வரையும் பரமேஸ்வருட்ட திடமான பக்தியோடு இருப்பார். சுவாமி சாமின்னு மட்டும் குதிச்சுட்டே இருந்தால் அது அவன் சாமி இல்லைன்னு போயிடுவான், அந்த நிலைக்கு சாமி கொண்டு வருவார் அவனை என்று பார்க்குறோம். இந்த சௌந்தர சாமந்தன் அப்படி பக்தாகிரேசனாக இருந்தான், அதாவது பக்தாளுக்கு பக்தனாக இருந்தான். அதனால் எல்லா திரவியமும் சிவபக்தாளுடைய அந்த அவளுக்கு பயன்பட முடியா திரவிய தியாகம் பண்ணணும், நிறையா பணம் கொடுத்து அவளை செலவழித்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவனாக இருந்தான். அப்படி இருக்கும்பொழுது சேதிராயன் அப்படின்னு ஒத்தன், அவன் ஒரு குறுநில மன்னன், அவன் ஒரு வேடர் தலைவன், அவன் சைன்யங்களெல்லாம் தயார் பண்ணிட்டுருக்கான்னு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்தது. அதாவது மதுரை மீது படையெடுத்து மதுரையை வெற்றி கொள்வதற்காக அவன் தயார் பண்ணிட்டுருக்கான், முஸ்தீபு பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவன் சண்டை போட்டு வரதுக்கு இன்னும் ஒரு 7 ஆகும், சைன்யத்தை உண்டாக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான். அப்படியே ஒற்றர்கள் மூலம் அறிஞ்ச குலபூஷன் என்ன பண்ணால், சௌந்தர சாமந்தனை கூப்பிட்டு, நீ நிறையா கஜானாவத்திலேருந்து பணம் எடுத்துக்கோ, நமக்கு நண்பர்களாக இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பி, அவர்களுக்கு கடிதம் அனுப்பி, அவர்கள் ஊர்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து 1000-2000 நமக்கு சைன்யத்தை அனுப்ப சொல்லு. அந்த சைன்யம் இங்கே வந்து நம்ம ஊரில் இருந்தால் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், ஏன்னா இந்த செலவுங்கிறது நமக்கு தேவை, நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு இந்த செலவு பண்ணி தான் ஆகணும். உங்கள் இஷ்டப்படி தேவையான பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், மெதுவாக என்கிட்ட கணக்கு சொன்னால் போகிறோம், பணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேண்டாம், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சௌந்தர சாமந்தன் சொன்னான். சௌந்தர சாமந்தன் பணத்தை எடுக்கும் போதெல்லாம், இதை போய் வீணா இந்த மதுரையை சுவாமி காப்பாற்றின்னு இருக்கார் அண்ணிலேருந்து இன்னி வரையும், இது ஒரு சைன்யமாக காப்பாற்ற போகிறது, இதை போய் வீணா இந்த பணத்தை போய் கடலில் இருக்கிற உப்புக்கு பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி நாம் போய் இதில் செலவு பண்ண வேண்டாமே, இந்த திரவியத்தெல்லாம் கொண்டு சிவபக்தர்களுக்கு நிறையா செய்யலாமே, சுவாமிக்கு நிறையா செய்யலாமே, மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களுக்கே நிறையா செய்யலாமே. பக்தர்கள்லாம் வந்தால் தங்குறதுக்கு அன்னசாலைகள், மண்டபங்கள், அனுஷ்டான மண்டபங்கள், அனுஷ்டானத்துக்கு யோக்கியமான தீர்த்தங்கள் உண்டாக்கலாமே. அவள் யாத்திரை பண்ணுறான்னா அவளுக்கு குளிருக்கு கம்பளி வாங்கி தரலாமே, காலுக்கு புது செருப்பு வாங்கி தரலாமே, வெயிலுக்கு குடை வாங்கி தரலாமே, அவள் கையில் வச்சுக்கிறதுக்கு பணம் தரலாமே, ஆயிரக்கணக்கில் அவளை ஆதரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் சரி சரின்னு சொல்லிவிட்டு அத்தனை பணத்தையும் எடுத்து இவன் இப்படி திர செலவழிச்சுருக்கார். இது அந்த ராஜாவுக்கு அறகுறையாக தெரிய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது. இருந்தாலும் தெரியாதவனை போல இந்த சைன்யங்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறேன். இங்கே பாருங்க ராஜா, எல்லா தேசத்துக்கும் லெட்டர் எழுதியிருக்கேன், 54 தேசத்துக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், நம்பர் போட்டு என்னென்ன டேட்டில் அவள்கிட்ட பதிலெலாம் வந்திருக்கு அப்படின்னு ஃபைல் எடுத்து காமிச்சிட்டான். அதனால் எப்படியும் ஒரு வாரத்தில் வந்துடும். சரி ஒரு வாரத்தில் வந்துடணும், புரிஞ்சுதா அப்படின்ட்டு உடனே நேராக சொக்கநாதர்கிட்ட போய், பெருமானே நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வாயில் வந்ததாக சொல்லிகிட்டு இருக்கேன், அது உண்மை பொய்ங்கிற வியவஸ்தையெல்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லா திரவியமும் உன்னுடைய திருப்தியை சம்பாதிக்கிறதுக்காக தான் செலவு பண்ணியிருக்கேன், ஒரு பைசா கூட நான் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடல, உங்களுக்கு தெரியும், அதனாலே என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சுக்கநாத பெருமான்கிட்ட விண்ணப்பித்த உடனே சுவாமி நீ கவலைப்படாத என்று சொல்லி என்றைக்கு சைன்யம் வரும்னு ராஜாட்ட சொல்லியிருக்கேன்னு கேட்டார். நான் சொல்கிறேன் ஐயா 28 நாளைக்கா, சரி சரி வந்துடும் நீ போ வெடிகாலமே வந்துடும் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். உடனே நிம்மதியாக போய் இருந்தார். எல்லா தேசங்கள்லேருந்தும் பூமியில் புகை ஏற்படுற மாதிரி, ஆகாசம் மறைகிற மாதிரி அந்த குதிரைகள்லாம் ஆயிரக்கணக்கில் பறந்து வருது, புழுதியை கிளப்பிட்டு வருது, சூரியனை மறைச்சுடுத்து அந்த புழுதி மண்டலம். பார்த்தா அந்த சைன்யத்தில் ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, அவளுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது, அவளுடைய முகபாவங்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது, அவள் கையில் தாங்கியிருக்கிற ஆயுதங்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது, அவளுடைய ஆகார விவகாரங்கள் ஆச்சாரங்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இத்தனை பேரும் வந்தால் தங்கிறதுக்கு மண்டபங்கள்லாம் காலி பண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா, அத்தனை பேருக்கு வந்தால் டீ டிஃபன் காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கு பண்ணி வச்சுருக்கா, அத்தனை பேர் வந்தா வந்தவுடனே அத்தனை பேரையும் வந்து யார் யாருன்னு சொல்லு அப்படின்னு ராஜா கேட்குறார். இவனுக்கோ சௌந்தர சாமந்தனுக்கோ அவள் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இவன் முழிக்கும் பொழுது நடுப்புறேருந்து ஒரு வீரன் வந்தான், அவள் தான் சொக்கநாதர். நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் அங்க தேசத்துலேருந்து வந்திருக்கா, இவெல்லாம் வங்க தேசத்துலேருந்து வந்திருக்கா, இவெல்லாம் மகதத்துலேருந்து வந்திருக்கா, இவெல்லாம் நேபாளிலேருந்து வந்திருக்கா, இவெல்லாம் காம்போஜத்துலேருந்து வந்திருக்கா, கூர்ஜரத்துலேருந்து வந்திருக்கா, இவெல்லாம் காந்தாரத்துலேருந்து வந்திருக்கா, இவெல்லாம் ரஷ்யா, இல்லை அமெரிக்கா, எல்லாரையும் காமிச்சு இவாவா வந்து இப்படிப்பட்டவா, இவாவாள்கிட்ட இவ்வளவு பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சார். காமிச்ச உடனே ஒரு செய்தி வந்தது. என்ன வந்ததுன்னா அந்த சேதுராயன் இருக்கானே அவன் வேட்டைக்கு போகும்பொழுது ஒரு புலி அவனை தின்னுடுத்து, அப்போ தலைவன் இல்லாமல் சைன்யம் வந்து திரண்டு வராது, ஆனால் மதுரைக்கு வந்த ஆபத்து தலைக்கு வந்து தலைப்பகடு போன மாதிரி இனிமேல் மதுரைக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு ஒற்றர்கள்லாம் வந்து சொல்லிட்டார். இன்னும் ராஜா தேவையில்லாமல் இத்தனை பேர் கூப்பிட்டுட்டோமே, இவன் வேளா வேலைக்கு சாப்பாட்டு பில்லே பெருசாக போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சௌந்தர சாமந்தனை பார்த்தாரா. சாமந்தன் சொன்னார், ராஜா வேண்டான்னா சொல்லுங்க, அத்தனை பேரும் போக சொல்லிடு, அப்படி தான் தோன்றுறது, ஆனால் அவன் மரியாதை வராமல் அவன் மனசு நோகாமல் சொல்லு. சொக்கநாத பெருமான் வந்து சொல்கிறார், அந்த வீரன் பார்த்து சொல்கிறார், பெருமானே திரும்பவும் கூப்பிடும்போது வருவேளா, எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், நீ கூப்பிட்டா வருவேன் என் சாமி சொல்லி அத்தனை வீரர்களோடு அந்தர்தானமானார் என்று பாருங்க. அதான் மெய்க்காட்டிட்டது, மெய்க்காட்டிட்டு வேண்டு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் என்று இந்த லீலையானது திருவாதுரடிகள்னால திருவாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கின்றோம். அப்போ குலபூஷன் என்ன பண்ணுறார், சௌந்தர சாமந்தனுக்காக தான் சுவாமி இப்படி வந்தார்னு தெரிஞ்சுடுத்து. உடனே குலபூஷன் சௌந்தர சாமந்தனை வந்து வணங்கி சொல்கிறார், உனக்காக சுவாமி வருவார்னு சொன்னால் எனக்கு நீதான் சுவாமிங்கிறார். இது அற்புதமான வாக்கியம். தன் அடியவனுக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணுறாருன்னா நமக்கு அந்த அடியவனே சுவாமி. எப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்காகவும் நாவுக்கரசு பெருமானுக்காகவும் சுவாமி அவருடைய தேவாரத்தினுடைய தேவாரத்தை ஏற்றுக்கொண்டு செயற்கரிய செயல்களை செய்வாரோ, அனுகிரகம் பண்ணுவாரோ, பண் சுமந்த பாடர் பரிசு படைப்பாரோ, அப்பொழுது நமக்கு அந்த சமயக்குரவர்களே சுவாமி. நமக்கு இம்மிடியட்டாக இருக்கிற சுவாமி யாரு, அவாதான். அவளுடைய சுவாமி நமக்கு பரம்பரையாக சுவாமி, இன் டியூ கோர்ஸ் தொடர்ச்சியாக சுவாமி அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் ஆவார் நீயே என்று சொல்லி அந்த சௌந்தர சாமந்தனை வணங்குகின்றார் என்று பார்க்கிறோம். அடுத்தது குலபூஷன் அவருடைய அந்த தர்ம பரிபாலனம் பண்ணுற நாட்களில் பரம பக்தனாக இருக்கிற காரணத்தினாலையும் நிறையா விரதானுஷ்டானங்கள் பண்ணுற காரணத்தினாலையும் அவருடைய நாடு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் அவனுக்கு கொஞ்சம் வேதத்தை இகழற ஒரு சுபாவம் வந்துடுது. இந்த பிராமணாலாம் சும்மா வேதம் சொல்லிட்டு இருக்கா, நாமளும் நம்ம தாத்தா மானியம் கொடுத்தார், அவ பெரிய தாத்தா மானியம் கொடுத்தான்னு சொல்லி அவள்லாம் வேதாபாரணம் பண்ண உடனே அவளை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பட்டு வஸ்திரம் கொடுக்கறது, சம்பாவனை பண்ணுறது, பவித்திரம் கொடுக்கறது, கனகாபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து அன்னிலேருந்து நிறைய பண்ணிருக்கோம். ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்க மாட்டேங்கிறமே. இவள் கையகால அசைச்சு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறாள், ஒரு டீ போட தெரியுமா அவளுக்கு, ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண தெரியுமா, ஆஃப் பண்ண தெரியுமா, சும்மா படித்த வேதத்தை கேசட்டை போட்டு விட்டால் அது ஓடுறது, கேசட் போட்டால் ஓடாது. அப்படி இருக்கும்போது இவாளையே இவாயே பாலனை பண்ணணும், இவாளுக்கே சம்பாவனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்து. இது ஏன் புராணம் சொல்கிறதுன்னா, நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்குறதும் சுவாமி தான், லீலையாக கெட்ட எண்ணத்தை கொடுக்குறதும் சுவாமி தான். இப்போ நல்லெண்ணத்தையே கொடுத்துருந்த குலபுருஷனுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா லோகோபகாரமாக வந்தது. கெட்ட எண்ணமே கொள்ற ஒருத்தனுக்கு இந்த கெட்ட எண்ணம் வந்ததுன்னா அவன் பாபத்தினால் வந்தது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. சுவாமி ஒரு லீலையினால உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக குலபுருஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் குலபுருஷனுக்கு ஜென்ரலாக இப்படிப்பட்ட எண்ணம் வராது. ஒன்று என்ன பண்ணார், சரி எல்லாருக்கும் பென்ஷனை கட் பண்ணிடுன்ட்டு, சம்பளம் கொடுத்தா தானே, சம்பளம் கட் பண்ணிட்டார். அப்போ பிராமணர்கள் எல்லாம் ஆராதிக்கிறதுக்கு நின்று போச்சு, வேத பிராமணர்களை ஆராதிக்கிறதுங்கிறது நின்று போச்சு. இவ்வாறு அவன் வேதியரை இகழ்ந்தான். அவன் என்ன பண்ணா, காசு இல்லாமல் எந்த காரியம் ஆகும், பாராயணம் பண்ணலான்னாலும் கூட வெறும் வயத்தில் எப்படி பாராயணம் பண்ண முடியும், வயத்தை பிடிச்சி இழுக்குமா இழுக்காத, அதில் ஏதாவது ஒரு இட்லி தோசை இருந்தால் தானே அது பாராயணம் பண்ணும், கஞ்சியாவது ஊற்றணுமா இல்லையா, இல்லை மணிக்கணக்காக எப்படி பாராயணம் பண்ண முடியும். வேதத்தை பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களாக உங்களுக்கு அனுபவம் இருக்கும், கீழே கீழ் துவனியில் ஆரம்பிப்பேன், ஆர்வத்தில் முடிக்கும்போது எப்படி இருக்கும், பெரிய ஓசையாக போய் முடியும். தன்னை அறியாமலேயே யாரும் தூக்கி பாடுறதா உண்டு, தூக்காமலேயே அது ஏறிடும், பெருசாக போயிடும். எத்தனையோ ஊர்களில் இந்த மதுரையில் வந்து மதுரை காஞ்சிங்கிற அந்த பழைய நூல் என்ன சொல்கிறதுன்னா, எல்லா ஊர்லேயும் கோழி கூவி ஜனங்கள் முழிச்சுப்பா, மதுரையில் பிரம்மமுகூர்த்தத்தில் வேத பாராயணம் கேட்டு ஜனங்கள் முழிச்சுப்பா அப்படின்னு மதுரையுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் நூலில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தினுடைய மகிமையான திருமுறைகளில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதம் பெருமானுடைய வாய்மொழின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் வேத பாராயணம் மட்டத்தை நிறுத்தின, வேதங்களை கொண்டு வேதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சுருதிகள் கருதிய தொழிலினர் அப்படின்னு இந்த நட சாதாரிப்பன் பதிகத்தில் சம்பந்தப்பட்ட சொல்கிறார். சிறியாழி அந்தனர்கள் வெறும் வேத பாராயணம் பண்ணுறவா மட்டும் கிடையாது, அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட அனுஷ்டானங்களை பண்ணுறவா, அதனால் மழை வருது. வேத வேள்விகளை செய்வதனால இந்திராதி தெய்வங்களுக்கு உணவு சென்று அதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து மழை பொழிகின்றார்கள். மழையினால் உயிர்களுக்கு பயிர் விளைகின்றது, சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான தீர்த்தம் கிடைக்கிறது. சுவாமிக்கு அந்த தீர்த்தத்தினால திரும்பவும் வந்து அபிஷேகம் பண்ணும்போது சுவாமி மனம் குளிர்ந்து நமக்கு இம்மை மறுமை பலன்கள் எல்லாம் தரார். இப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 10,000 ரூபாய் பேங்க்கில் போடுறோம், வட்டி வாங்கிக்கல அப்படின்னா வட்டிக்கு வட்டி வருது. ஒரு புண்ணியம் என்பது புண்ணியத்தையே விளைவிக்கும், தவம் தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அகதனே மற்ற அது இல்லாதார் மேற்கொள்வது அவம், தவம் செய்யாதவன் தவத்தை செய்வேன் நினைப்பது பரிகாசத்துக்குரியது. தவம் செய்தவன் தான் தவம் செய்ய முடியும், தவம் செய்வதற்கென்று ஒரு தவம் வேண்டும், தவங்களை செய்வதற்கு தவம் வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் பணக்காரன் பணக்காரனாகவே ஆகி கொண்டிருப்பான், அதே போல தவசி தவசியாகவே இருப்பான். தவம் என்பது ஒரு தனம், தபோதனம். அப்போ அந்த தவம் செய்வதற்கு வழி இல்லாமல் போனதுனால மழை மறுக்கப்பட்டது, மழை இல்லாமல் போச்சு. அந்தனர்கள் தங்களுக்கு வந்து இங்கே சம்பாத்தியம் இல்லை என்பதனால வெவ்வேறு தேசங்களுக்கு போய்விட்டார்கள். பாண்டிய தேசத்தில் மட்டும்தானே பிராமணர்களுக்கு சம்பாவனை இல்லை, சம்பளம் இல்லை. சோழ தேசத்துக்கு போனால் அங்கே ராஜா கூப்பிட்றான், சேர தேசத்துக்கு போனால் அங்கே ராஜா கூப்பிட்றான் என்று சொல்லி அவர்கள் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி இடத்த காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டான். ஆனால் எல்லா மக்களாலையும் மதுரையை காலி பண்ணிட்டு போக முடியுமா, ஒரு சிலர் தான் காலி பண்ணிட்டு போனான், மற்றவர்கள்லாம் இங்கே இருக்க வேண்டியதானே. அவர்கள்லாம் உணவின்றி வருந்தினார்கள், மழை இல்லாத காரணத்தால் உணவில்லை. அப்பொழுது எத்தனை நாள் இருக்கிற சாப்பாட்டை வச்சுட்டு காலம் தள்ள முடியும், இருக்கிற தண்ணியில் எத்தனை நாள் ஓட்ட முடியும், இருக்கிற சாப்பாடு எத்தனை நாள் பத்தும், சொல்லி கொடுத்த புத்திமதியும் கட்டி கொடுத்த சோறும் ரொம்ப நேரம் வராது. அதனால் அது ராஜா என்ன பண்ணார், சொக்கநாதர்கிட்ட போய் முறையிட்டான். சொக்கநாதர் என்றைக்குமே பாண்டிய மன்னர்கள் சந்நிதியில் வந்து முறையிடும் பொழுது நேரிலோ அசரீரியாகவோ அருள் செய்வார்கள். பெருமான் என்ன பண்ணார், இவனை கொஞ்சம் போட்டு பார்க்கணும், கோவிச்சுண்டா மாதிரி இருந்தார். அதாவது பெருமான் அருள் செய்யாதில்லை, ஆத்துக்காரும் பொண்டாட்டியும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டான்னா கோபம் இருக்கிறத எப்படி காமிச்சுப்பானா, பேசாமல் இருப்பான். அதனால் அவள் வந்து பத்தி பத்னி இல்லைன்னு அர்த்தம் ஆகாது, அவள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. இந்த ஒரு 10 நிமிஷம் ஆகும் பேச ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு 2 நாள் ஆகும், அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அவ்வளோதான். சுவாமி பேசாமல் இருந்தார், அப்போ சுவாமி கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. சுவாமி பேசாமல் இருக்கிறதால அவர் கோபமாக இருக்கார். வந்தான், வீட்டுக்கு வந்தான். சுவாமியும் நம்மள்ட்ட கோபமாக இருக்கார், பிரகிருத்தியும் நம்மள்ட்ட கோபமாக இருக்கு, இயற்கையும் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறது, மழையும் மறுக்கப்பட்டது. நம்முடைய பூர்வர்களைப் போல நம்ம வந்து இந்திரனை போய் கேட்குற அளவுக்கு நமக்கு தபஸ்லாம் இல்லை. நாம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் போல இருக்கு, என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல. தவறு தெரிஞ்சால் நம்ம இதை திருத்தி கொள்வோம் என்ற எண்ணம் வந்தது. வண்ணம் வந்தோன்னே என்ன பண்ணால், அன்று இரவு உண்ணாமல் தரையில் படுத்து உறங்கினான். ஆற்றுல பண்ணுற மாதிரி தான், ஆற்றுக்கார் பேசணும்னா கட்டிலில் படுத்துக்கூடாது, தரையில் படுத்துக்கணும். ஆற்றுக்கார் சுக்கநாதர், ஆற்றுக்காரி மாதிரி குலபூஷணா பாண்டியன். சுவாமி பேசலை, அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம், கட்டில் வேண்டாம், தலானியும் வேண்டாம், தரையில் படுத்துன்னு தூங்கினான். இன்னும் சுவாமி சித்த வேஷத்தில் வந்தார், நீ இனிமேல் வருந்த வேண்டாம், உங்ககிட்ட ஒரே ஒரு குற்றம் தான் இருக்குது குலபூஷணா, உங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு தப்பு தான் இருக்குது. எல்லா கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லியும் கம்பல்சரி கொஸ்டின்ங்கிற ஒரு கொஸ்டினை ஒழுங்காக அட்டன் பண்ணாததுனால ஃபெயில். இந்த கேள்வியை வந்து நீ சாய்ஸில் விட முடியாது, அவசியம் அட்டன் பண்ணியே ஆகணும்னு கம்பல்சரி கொஸ்டின்னு ஒரு கொஸ்டின் உண்டு. அந்த கொஸ்டினை நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அதனால நீ வந்து அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது, பரீட்சை ஃபெயில். அது என்னன்னு கேட்டால் முதல்ல தெரிஞ்சுக்கோ, வேதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பிராமணன்னா யாருங்கிறது அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன். வேதம்னா என்னென்னா, முதல்ல எனக்கு எல்லா கைங்கரியமும் வேதம் செய்கிறது. ஒருத்தருக்கு எல்லா பணிவிடையும் ஒரு ஒரு பர்த்தாவுக்கு ஒரு பத்னி செஞ்சால் எல்லா பணிவிடையும் அவள் தான் செய்கிறா, துணி துவச்சி போடுறா, சமைச்சு போடுறா, பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறா. அந்த பர்த்தாவை ஆஃபீஸில் அவளே டூ வீலரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான், தீபாவளிக்கு அவருக்கு ட்ரெஸ் அவளே போய் வாங்கிட்டு வரா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் நான் தான் செய்வேன் அப்படின்னு அவள் செஞ்சான்னா, அந்த பத்னியிட்ட அந்த பர்த்தாவுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், எல்லாத்தையும் அவளே செஞ்சான்னா. இவனை ஒன்று கைகால அசைக்கவே விட மாட்டேங்கிறா. அதை போல வேதம் எனக்கு இருக்குன்னு சொன்னார் சுவாமி. மறையே நமது பீடிகையாம், நம்ம உட்கார்ற ஆசனம் வேதம். மறையே நமக்கு பாதுகையாம், அப்படியே அடுத்த தெருவுக்கு போயிட்டு வரலான்னு எழுந்து நடந்தா வேதம் என்னுடைய காலில் செருப்பா வந்து ஒட்டிக்கிறது. மறையே நமது வாகனமாம், திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்துடலான்னு அந்த பல்சரை ஸ்டார்ட் பண்ணா பல்சரா இருக்கிறது வேதம் தான். மறை நமக்கு வாகனமா இருக்கு. மறையே நமது வாகனமாம், சரி நாலு பேர் பார்க்குறா, நீங்கள் நல்லா ஆடுவேலாமே, ஆடுங்கோன்னு ஆடும்போது எல்லார் காதலையும் ஆற்றத்தை காமிக்கிற ஜில் ஜில்ங்கிற ஒலியை உண்டாக்குறது வேதம் தான். நடராஜாவாக இருக்கிற என்னுடைய காலில் சிலம்பாக அந்த வேதம் இருக்கின்றது. மறையே நமது நூப்புறமாம், சரி ஒரு மனுஷன் ஆடை பாதி மனிதன் பாதி, ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன். ஒரு மனுஷன் கொஞ்சமாவது வஸ்திரம் தரிக்கணுமா வேண்டாமா, அப்படி ஒரு கௌபீனமாக தரிச்சுன்னு தானே வெளியில் வர முடியும். அப்படி எனக்கு கௌபீனமாக அந்த வேதம் தான் இருக்குது. ஏன்னா நாகரீகமாக எது காப்பாற்றுறது, அந்த வேதம் தான் காப்பாற்றுறது. வேதம் கௌபீனமாக எப்படி இருக்குங்கிறத சேக்கடா பகவான் சொல்கிறார் குறிப்பில். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை ஜட்டி போட்டுருக்கு, ஜட்டி போட்டுருந்தா அந்த ஜட்டி அந்த குழந்தையை காட்டுறதா மறைக்கிறதா, மறைக்கிறது. என்ன காரணம்னா, மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைக்கிறது. ஆனால் அந்த ஜட்டி என்ன பண்ணுறது, குழந்தையுடைய முக்கியமான ஐட்டம் இங்கே தான் இருக்குங்கிறத காட்டுறது. குழந்தையோடய முக்கியமான அம்சம் எங்கே இருக்கு, ஜட்டிக்குள்ளே இருக்கு. அப்பொழுது அது காட்ட வேண்டியதை உணர்த்துகின்றது, அதனால தான் சந்தஸ்னு பேர். சுவாமியை மறைவாக காட்டுறது, சுவாமியை தான் நீ பார்க்கணுங்கிறத சொல்கிறதா இல்லையா, சுவாமியை தான் நீ தேடணும். ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா, பரமேஸ்வரனை தான் தரிசனம் பண்ணணும், அவனை தான் தியானம் பண்ணணும், அவனை பற்றி தான் கேட்கணும், அந்த கேட்டதை உணரணும், தெளியணும், அவனை அடையணும், அவன்தான் நமக்கு லட்சியம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஒரு லட்சியத்தை காட்டுறது மறைச்சு காட்டும், இதுதான் லட்சியம்ங்கிறத ஜட்டி போட்டு காமிச்சிருக்கா. இது ரொம்ப என்ன, இது முக்கியமான வஸ்துங்கிறதுனால தான் ஜட்டி போட்டிருக்கா, கைகாலெலாம் ஓப்பனாக விட்டுருக்கா குழந்தைக்கு, எது முக்கியமோ இடுப்பில் ஜட்டி போட்டிருக்கா. ஆகவே வேதம் வந்து ரட்சிக்கிறது, பகவானை ரட்சிக்கிறது. மறையே நமது கோவணமாம், மறையே நமது விழியாகும். சுவாமியே நான் உங்களெல்லாம் பார்க்குறேன்னா வேதங்களை கொண்டு பார்க்குறேன். எப்படி வேதங்களை கொண்டு பார்க்குறாருன்னா, வேதம் விதி நிஷேதங்களை உண்டாக்கியிருக்கு. ஒரு அப்பா தன் குழந்தைகிட்ட அன்பு செய்வதை எப்படி கொண்டு பார்க்குறார், ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணுறாங்கண்ணா, மார்க் ஒழுங்காக வந்திருக்கா, அம்மா சொன்னதை கேட்டானா, சாப்பிட்டானா ஒழுங்கா, மீதி வைக்காமல் சாப்பிட்டானா, சாப்பிட படுத்தினானா அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது செய்யத்தக்கவற்றை செய்தானா, செய்யக்கூடாதவற்றை விளக்கினானா என்பதை கொண்டுதானே அப்பா அதை கொண்டு பார்க்குறார். குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு அனுகிரகமோ நிகிரகமோ பண்ணுறார். அப்பொழுது வேதம் தானே விதி நிஷேதம் ரூபமாக இருக்குது, நம்ம செய்ய வேண்டியவற்றையும் விளக்க வேண்டியவற்றையும் சொல்கின்ற நூல் தான் வேதம். ஆகவே வேதங்களை கொண்டுதான் பகவான் நம்மளை பார்க்கிறார். மறையே நமது விழியாகும், சரி சுவாமி நம்மள்ட்ட எப்படி பேசுகிறார், மறையே நமது மொழியாகும். பகவான் நம்மள்ட்ட அன்போடு பேசுகிறார்னா, ஒரு அபர ஞானம், சுவாமியை பற்றி படிக்கிறோம், சாமி தெரிஞ்சதா உணர்றோம், மின்னலை போல அவரை சாமி தெரிஞ்சுக்கிறோம், மின்னலை போல சாமி தெரிஞ்சுக்கிறோம். வேதத்தை கொண்டு எப்படின்னா, நல்ல மழை பெய்யுறது, கும்மிருட்டா இருக்கு, ஒரு மின்னல் மின்றது, டக்குன்னு வழி தெரியறது, மின்னல் மறைஞ்சுடுறது. அப்ப சரியான நேரத்துல அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மின்னல் உபகாரம் பண்ற மாதிரி அது பேசுறது. நம்மள்கிட்ட மின்னல் பேசுறது, அடுத்த அடி நீங்க வைக்கலாம்னு பேசுறது. அது போல சுவாமி நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியவற்றையும் நம்முடைய தர்மத்தையும் அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் நமக்கு ஒரு மார்க்கத்தையும் காட்டுகின்றார். பேசினாதானே காட்ட முடியும், மௌனமாக இருந்தால் காட்ட முடியாது. அப்பொழுது வேதங்களை கொண்டு அவர் பேசுகின்றார், மறையே நமது மொழியாகும். அதை தவிர பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணியடி. மறைனா ரகசியம். சுவாமி எது பேசினாலும் குஹ்யமாக பேசுவார், ரகசியமாக பேசுவார். ஒரு பர்த்தா பத்தினிகிட்ட பேசுகிற மாதிரி, அப்போ சுவாமிகிட்ட அன்பு இல்லாமல் அவர் பேசுவதை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ரகசியம் இருக்குது. எப்படின்னா, கல்யாணம் ஆனவாளுக்கு ஒரு கள்ளம் உண்டு, கல்யாணம் ஆனவர்களுக்கு கள்ளம்னு பேருது. அதுவரையும் அவளுக்கு கள்ளம் கிடையாது. ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாத வரையும் கருப்புனா அதுக்கு கருப்புன்னு அர்த்தம், வெளுப்புனா அதுக்கு வெளுப்புன்னு அர்த்தம், உண்டுனா அதுக்கு உண்டுன்னு அர்த்தம், இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். கல்யாணம் ஆன உடனேயே உண்டுனா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா உண்டுன்னு அர்த்தம், கருப்புனா வெளுப்பு அர்த்தம், வெளுப்புனா கருப்புன்னு அர்த்தம். இதான் கல்யாணம் ஆன கள்ளம்னு பேர். அது அவளுக்கு தான் புரியும். அது அதனால ஒருத்தர் ஆத்துக்கு போகிறோம், விருந்தினர்கள் வந்திருக்கா, விருந்தினர்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி அவள் பேசுவாள், ஆனால் அவளுக்குள்ள வேற மாதிரி பேசிப்பான். அவள் பர்த்தா ஒன்று சொல்கிறாருன்னா பத்னிக்கு அது வேற விதமாக புரியும், விருந்தினா புதியவன் அவனுக்கு வேற விதமாக புரியும். அப்போ அதே போல வேதம் என்பது பத்னிக்கு பர்த்தாட்ட பக்தி இருக்குது, அதனால அவன் பேசுறது மறையாக வேதமாக புரியுறது. எவனுக்கு சுவாமிகிட்ட பக்தி இருக்கோ அவனுக்கு வேதம் வேற விதமாக புரியும், எவனுக்கு சுவாமிகிட்ட பக்தி இல்லையோ அவனுக்கு வேதம் வேற விதமாக புரியும். பாமரனுக்கு வேதம் பொதுவாக புரியும், கத்திரிக்கானா கத்திரிக்கா, ஆனால் சுவாமிகிட்ட பக்தி உள்ளவனுக்கு வேதம் வேற விதமாக புரியும், பர்த்தா பேசுறது பத்தினிக்கு வேற விதமாக புரியும், அது போல புரியும். அதான் ரகசியம். அதனால மறையே நமது மொழியாகும், அன்பாக பேசணும்னா வேதத்தின் மூலமாக தான் பேசுவேன், மறையே நமது வடிவாகும் என்று சொன்னார். வேதங்கள் நம்முடைய சுரூபமாக இருக்கு அப்படின்னு. அப்படி எப்படி சுரூபமாக இருக்குன்னா, வேதம் மந்திரமயமாக தான் சுவாமியுடைய ரூபம் இருக்கு. நம்மளை மாதிரி மலமயமான சரீரமா சுவாமிக்கு, வித்யாத்மகமான சரீரம் இல்லையா? எல்லா வித்தைகளும் பிரணவங்கிற அந்த மந்திரத்தை மூலாதாரமாக கொண்டது, அதுதான் சுவாமியுடைய மொத்த சரீரமாக இருக்கு. வேதம் வந்து பிரணவம்னு எடுத்துட்டாலும் அவனுடைய ரூபமாக இருக்கு, அது பஞ்சாட்சரம்னு எடுத்துட்டாலும் அவனுடைய ரூபமாக இருக்கு, காயத்ரி எடுத்துட்டாலும் அவனுடைய ரூபமாக இருக்கு, பெரிய பெரிய மந்திரங்களாக இருந்தாலும் அவனுடைய ரூபமாக இருக்கு, அணுவாக அணுவாக இருந்தாலும் ரூபமாக இருக்கு, மொத்த மொத்த வேதமாக இருந்தால் அவனுடைய ரூபமாக இருக்கு. அப்போ சின்னதுலேருந்து, அதாவது பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோலேருந்து, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து அப்படியே வந்து செவிறு முழுக்க ப்ளோ பண்ணி ஓட்டுற ஒரு பெரிய ஃபோட்டோ வரையிலும், எல்லா நிலையிலும் ஒரு மனுஷனுடைய ரூபமே தெரிகிறதை போல சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சொல்லப்படுற அகார உகார மகார நாத பிந்து, அதுவும் அவனுடைய சரீரமாக இருக்குது. நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம் அவனுடைய சரீரமாக இருக்குது. காயத்ரி முதலிய மந்திரங்கள் சரீரமாக இருக்குது. ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யஜாதி மந்திரங்களும் சுரூபமாக இருக்குது. ரிக்கு யஜு சாம அதர்வணம் போன்ற வேதங்களும் அவனுடைய சுரூபமாக இருக்குது. ஆகவே எல்லா சைஸ் ஃபோட்டோவாகவும் வேதம் அவனுக்கு இருக்குது, அவனுடைய வடிவமாக இருக்குது. என்ன காரணம்னா, சுவாமிக்கு நம்மளை மாதிரி அழுக்க சரீரம் கிடையாது, மந்திரம்தான் அவனுக்கு சரீரம், வித்தை தான் அவனுக்கு சரீரம் என்று பார்க்குறோம். ஆகவே என்னுடைய சரீரமாக இருக்குது அது. அப்போ என்னுடைய சரீரத்தை அவள் காப்பாற்றுறா. ஆகவே அவள் ஒன்று சும்மா இருக்கா, சோம்பேறியா இருக்கா அப்படின்னு நினைக்காத. ஒருத்தன் வெறுமனே வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை ஓதிண்டு வந்தா அவன் வேதத்தை ரட்சிக்கிறான். ஆகவே அந்த வேதம் அழியாமல் அவன் என்ன பண்ணுறான், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறான். ஆகவே அவன் பண்ணுறத ஏளனம் பண்ணாத, அது ஒரு பரம கைங்கரியம்னு தெரிஞ்சுக்கோ. வேதம் எனக்கு எப்படி இவ்வளவு நெருங்கி இருக்கின்றதோ, சுவாமிக்கு இவ்வளவு கிட்டக்க இருக்கிறத, ஒரு கோயிலை காப்பாற்றுறத போல, ஒரு வந்து பசுவை காப்பாற்றுறத போல, பசுவை காப்பாற்றியாகணும் என்ன காரணம்னா அதுதான் பால் கொடுக்குறது சுவாமிக்கு. ஒரு குளத்தை காப்பாற்றியாகணும் என்ன காரணம்னா அதுதான் தீர்த்தம் கொடுக்குறது அபிஷேகத்துக்கு. ஒரு நந்தவனத்தை காப்பாற்றியாகணும் என்ன, அதுதான் புஷ்பம் கொடுக்குறது சுவாமியோட பூஜைக்கு. ஓதுவாரை காப்பாற்றியாகணும் என்ன காரணம்னா அவதான் திருமறை வாசிக்கிறா சுவாமிக்காக. வேத பிராமணனை காப்பாற்றியாகணும் என்ன காரணம்னா அவாதான் சுவாமிக்கு இவ்வளவு நெருங்கி இருக்கிற வேதத்தை காப்பாற்றுறா. அப்போ கல்வியை ஒருவன் கற்பதனாலேயே காப்பாற்றுகின்றான். புஸ்தகத்தை எழுதி பீரோவில் வச்சாலோ, கேசட்டாக போட்டு வந்து பென்ட்ரைவில் வச்சாலோ, அதனாலலாம் காப்பாற்றுறதுங்கிறது காப்பாற்றுன்னு நினைக்கிறோம். உயிருள்ள பொருள் தன்னுடைய மெமரியில் வச்சுக்கிறதுனால காப்பாற்றுறதை போல் அது வராது, அந்த ரசத்தை போல் வராது. ஆகவே இவர்கள் வந்து வீணாக இருக்கிறார்கள் தண்டச்சோறு நினைக்காமல் அவர்களை காப்பாற்று. அவர்களை காப்பாற்றுவதன் மூலம் அவர்கள் நிறையா வேள்விகள் புரிவார்கள், உன்னுடைய நாட்டிற்கு நிறையா மழை வரும். வேதம்தானே நமது ஆணை சக்தி வடிவாய், விதி விலக்காய், நாம் சொன்னதுதான், விதி நிஷேதங்களாக போதம் கொளுத்தி நிலைநிறுத்தி ஒருவனுக்கு செய்ய வேண்டியதை சொல்லி தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து நல்லறிவினை புகட்டி நல்லவனாக செய்து நிலைநிறுத்தி நல்லறிவை அவனுக்கு தொடர்ந்து இருக்கும் வண்ணம் செய்து. ஏன்னா ஒரு பொருளை படைப்பது சிறப்பு இல்லை, படைக்கப்பட்ட நிலையிலேயே ஒவ்வொரு பொருளும் அழியும் என்பது அந்த பொருளுக்குள்ளேயே இருக்குது. ஒரு கர்ப்பம் தரிக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பத்தை ரட்சிச்சாகணும். கர்ப்பம் தரிக்கிறது சிறப்பு இல்லை, எத்தனையோ முறை கர்ப்பம் தரிக்கப்படுறது, உத்தரக்ஷணம் கர்ப்பம் நசிக்கும். உலகமும் அப்படித்தான், எந்த ஒரு பொருள் படைக்கப்பட்டாலும் ரக்ஷணகர்த்தான உத்தர இருக்கணும், அவர் ரட்சிக்கலைன்னா அது அழிஞ்சிடும். ஏன்னா அதை அழிக்கிறதுக்கு நிறையா சுற்றி இருக்குது ஃபோர்ஸஸ் எல்லாம். ஆகவே ஒருவனுக்கு நல்லறிவு வந்தால் போதாது, நல்லறிவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். முதல்ல நல்லறிவு சுவாமியுடைய கிருபினால கிடைக்கணும். சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சையுனக்து, பரமேஸ்வரன் தான் நமக்கு நல்ல புத்தியை தரணும். நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல புத்தியை தொடர்ந்து அந்த நல்ல புத்தி நம்மகிட்ட இருக்கணும். நல்ல புத்தி கூட நம்ம சட்டப்படக்கூடாது. அதுக்கு சுவாமி என்ன பண்ணணும், நல்ல புத்தி நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கிற மாதிரி அதை காப்பாற்றி தரணும். இதையெல்லாம் நான் வேதங்களை கொண்டு செய்கின்றேன். ஒரு அப்பா அம்மாவை கொண்டு குழந்தைக்கு சாப்பாடு போடுற மாதிரி, ஒரு அப்பா என்ன பண்ணுறார், தாயாரை கொண்டு குழந்தைக்கு வந்து குளிப்பாட்டி விடுறார், தாயாரை கொண்டு அவன் வயிற்றுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்குறார், தாயாரை கொண்டு அவனுக்கு கல்வியும் போதிக்கிறார். எத்தனையோ வீட்டில் வேத கல்வி உட்பட, எங்கள் காலத்துலலாம் எங்கள் தாத்தாலாம் கனப்பாட்டிகள், எங்கள் பாட்டியெல்லாம் சஸ்வரமாக வேதத்தை சொல்லுவா, சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிறது அப்புறம் பட்சம் அப்புறம். ஆனால் அந்த தாத்தாட்ட சந்தை கட்ட குழந்தைகள்லாம் தாத்தா வெளியில் போயிருக்கும் போதோ அல்லது அவர் சயனிச்சிருக்கும் போதோ திருவ சொல்லும்போது தப்பு வந்தால் பாட்டி திருத்திருவா, அப்படியே அவள் பக்கத்தில் வெறும் கேட்டுருந்தே வந்திருக்க அவளுக்கு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஆகவே ஒரு பிதா மாதாவை கொண்டு எப்படி இந்த தன்னுடைய பிரபஞ்சத்தை வந்து ரட்சிக்கிறானோ, அதுபோல் சுவாமி இந்த ஸ்ருதி மாதா, அவன் வேத புருஷன், பரமேஸ்வரன் வேத புருஷன், இவள் ஸ்ருதி மாதா. அப்போ பரமேஸ்வரனுக்கும் வேதங்களுக்கும் இருக்கிற நட்பு தொடர்பு உறவு என்பது எப்படிப்பட்டதுன்னா, பர்த்தாவுக்கும் பத்னிக்கும் இருக்கிற மாதிரி அந்த இணைப்புன்னு பார்க்குறாங்கள்தான் காயத்ரி வல்லபத்வாத் அப்படின்னு சொன்னார் ஹரதத்ன சிவாச்சாரியர். காயத்ரி என்பது சுவாமிக்கு ஒரு மகிஷி, காயத்ரிக்கு சுவாமி கணவன் சொன்னார். அதை அழகாக காட்டிருக்கிற ஒரே க்ஷேத்திரம் கோயில்னா மதுரை ஆலவாய் தான். உங்களுக்குலாம் தெரியுமா அது, இப்போ கம்பத்தடி மண்டபம் இருக்கே, நம்ம ரிஷபர் இருக்காரு, அவர்கிட்டேருந்து உள்ளே போகிறோம், உள்ளே போகும்போது நால்வர் இருக்கா, நால்வருக்கு மேலே பார்த்தேன்னா சுவாமியை நோக்கி போகும்போது நமக்கு இடது பக்கத்தில், அதாவது சுவாமிக்கு வலது பக்கத்தில் சதாசிவமூர்த்தி இருக்கார். சதாசிவமூர்த்தி அவருடைய சக்தியோடு இருக்கார் எதிர்த்தூண்டில், அதாவது நமக்கு வலது பக்கத்தில் சுவாமிக்கு இடது பக்கத்தில் ஒரு ஸ்திரீ தேவதை இருக்குது அஞ்சு முகத்தோடு. அது யாருன்னு கேட்டால் காயத்ரி தேவி. அவளுக்கு ஏன் அஞ்சு முகம் இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ரசத்துக்காக சொல்கிறேன், ராவண வேஷம் போட்டு நடிப்பா. ஒரு பையன் சொல்கிறான், ஏய் இன்னைக்கு நெஜ ராவணனே வந்திருக்கான்டா, தெரியுமா அவனுக்கு, இவன் அவனை கோட்டா பண்ணுறான். யார் நம்ம சுரேஷ் ராவண வேஷத்தில் வந்திருக்கான்னு நினைக்காத, சுரேஷ் வந்து தூங்கிட்டான், அவனை எழுப்ப முடியல, நெஜ ராவணனே கூப்பிட்டேனா அவன் தான் வந்திருக்கான், அப்படியும் கோட்டா பண்ணுறான். ஏய் டூபை என்னை ஏமாத்தாதரா, என்னென்ன வேணா பாடுறா, நெஜ ராவணன் தண்டா, ஒட்டின தலை மாதிரி இல்லை பாரு, பத்து தலையும் ஒரிஜினல் தலைடா, உடனே என்ன பண்ணுறான், ஒரிஜினல் தலையாக நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போய் இவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு தலைக்கு நாசிக்கு கீழே கையை வச்சுட்டே வரான். அதில் ஒம்பது நாசியில் பிராணன் இல்லை, ஒரே ஒரு முகத்தில் தான் அந்த நாசி துவரம் வழியாக மூச்சு வந்துட்டுருக்கு. பாடுறா இவன் வந்து வேற யாரோ ராவண விஷம் போட்டுருக்கான், ஒரிஜினல் ராவன்லாம் என்றைக்கோ கைலாசத்துக்கு போயிட்டான்டா, இவன் டூப்ளிகேட் ராவணன் தான், ஒரு மூஞ்சி தான் இருக்கு, பத்து மூஞ்சி இல்லைன்னு சொல்கிறான். அப்பொழுது ஒருவனுக்கு உண்மையாக ஐந்து தலைகள் உண்டு என்று சொன்னால் ஐந்து தலைகளிலும் பிராணன் உண்டு. நம்முடைய பரமேஸ்வரன் சுவாமி எப்போ அவருக்கு உண்மையாக ஐந்து தலைகள் உண்டோ, சதாசிவமூர்த்திக்கு எப்பொழுது ஐந்து தலைகளும் சத்தியமோ, அப்போ அந்த ஐந்து தலைகளும் இருக்கிற பிராணன் சத்தியம், அதுதான் காயத்ரி, அதுதான் காயத்ரி. அதைத்தான் இப்போ ஆச்சாரியர் சொன்னார், ஹரதாச்சாரியர் சொல்லும்போது காயத்ரி வல்லபத்வாத், காயத்ரியை தனக்கு மனைவியாக கொண்டவன் பரமேஸ்வரன். ஆகவே வேதம் என்ற ஒரு பெண்ணை தனக்கு உரிய பத்னியாக கொண்டவன் சுவாமி. வேதத்துக்கும் சுவாமிக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டால், பரமேஸ்வரனுக்கும் அவனுடைய சக்திக்கும் அவருடைய நாமாக்களில் இருக்கிற அக்ஷரங்களையோ அக்ஷரங்களை மாற்றி போட்டால் வந்துடும். எப்படின்னா அகார உக்கார மகார ரூபமாக இருக்கிற ஓம் என்பது சுவாமியுடைய பெயர், நேற்றுக்கு பார்த்தோம் அதை. அந்த அகார உக்கார மகாரங்களை உக்கார மகார அகாரமாக மாற்றுங்க, உமா அப்படிங்கிறது அம்பாளுடைய பெயர், தேவஹா என்பது சுவாமிக்கு பெயர், தேவோ தேவேஷு தேவஹா யஜுர்வேதம் சொல்கிறது, தேவன் என்பவன் தேவர்களுக்குள் தேவன் என்பதனால மகாதேவனாகின்ற இறைவன் தான் தேவசப்தான சொல்லப்படுற பரம்பொருள். தேவன் என்பது பரமேஸ்வரனுக்கு பேர்னு சொன்னா அதுல இருக்கிற உயிரெழுத்துக்களை மட்டும் மாத்துங்க, வேதம்னு வரும். அதாவது தேவசப்தத்தில் இருக்கிற தேவசப்தத்தில் முதல்ல வந்து தேங்கிற மெய்யெழுத்தும் ஏகாரமாகின்ற உயிரெழுத்தும் இருக்கு. அந்த மெய்யெழுத்தை மட்டும் மாற்றுங்கோ, முதல்ல வேவும் அடுத்தது தேவம் வருங்கோ, உயிரெழுத்தை மாற்றாமல் வச்சுருங்கோ, வேதம்னு ஆகும். அப்போ தேவனுடைய பத்தினி தான் வேதம் அப்படின்னாரு. இதுதான் அப்போ நீ வந்து என்னுடைய பத்தினி போன்றவள் வேதம் என்று சொல்லி தனக்கும் அந்த வேதத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை பெருமான் சொல்லி, ஆகவே அந்த வேதத்தை ரட்சிப்பவர்கள் நம்மை ரட்சிப்பவர்கள் போல கருதப்பட வேண்டும். ஆகவே இவர் தம்மை நம்மை போல கண்டொழுகு அப்படின்னு சொல்லிட்டார். நீ இனிமே வந்து பிராமணர்களை பார்க்கும்பொழுது என்ன பார்க்கறாமே நினைச்சுக்கோ, வேத பிராமணன் பார்க்கும்போது சொக்கநாதரே பார்க்கறாமே நினைச்சுட்டு பக்தி பண்ணு என்று சுவாமியானவர் அவருக்கு உபாயத்தை சொன்னார். இந்த உபாயத்தை நம்முடைய மலையத்வஜ பாண்டியன் அம்பாளுக்கு வந்து ஆட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றார், நீ பரமேஸ்வரனையே பூஜை பண்ணு. எங்கெல்லாம் பூஜை பண்ணோம்னா பரமேஸ்வரனை பிராமணரிடத்திலும் அக்னியினிடத்திலும் சூரியனிடத்திலும் கண்டு வழிபடு என்று மலையத்வஜ பாண்டியர் அம்பாளுக்கு பஞ்சாட்சி உபதேசம் பண்ணி சுவாமியை தான் வழிபடணும். எப்படி சுவாமியை சொக்கலிங்கத்திலையும் ஆத்மார்த்த லிங்கத்திலையும் பார்க்குறோமோ அதுபோல அக்னியினிடத்திலையும் சூரியனிடத்திலையும் வேத பிராமண இடத்துலையும் அந்த சுவாமியை நீ பார்க்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு சரி நான் வந்து திருந்திவிட்டேன், நான் அந்த வேத பிராமணனை ஆதரிக்கிறேன், ஆனால் இப்போ வந்து ஒரு சல்லி காசு கூட இல்லையே என்று அவன் கேட்பதற்கு முன்பாக சுவாமி என்ன பண்ணினார், உலவா கிழி என்று ஒரு பர்ஸு கொடுத்தார். அதுலேருந்து எடுக்க எடுக்க தங்க காசு வந்துட்டே இருக்கும் பஞ்சம் நீங்கிற வரையிலும். அது எப்படின்னா இந்த திருச்செந்தூரில் ஒரு மணற்கேணி இருக்கே, அதில் எவ்வளோ ஜலம் எடுத்தாலும் திரும்ப லெவல் வந்துடும். அதுபோல் நீ எவ்வளோ ஆழமாக நோண்டி எடுத்தாலும் அந்த சொம்பு முழுக்க காசு திரும்ப வந்துடும், நீ செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம் என்று சொல்லி அந்த அவனுக்கு உலவாக்கிழி கொடுக்கவும் அந்த உலவாக்கிழியை கொண்டு அவன் இந்த வேதாதி தர்மங்களெல்லாம் ரட்சித்து மீண்டும் தன்னுடைய ஊருக்கு அந்த அன்னர்களெல்லாம் வரவழைத்து அவரிடம் மன்னிப்பு கோரி நீங்கள் வேதங்களை பாராயணம் செய்து கொண்டிருங்கள், வேள்விகளை செய்து கொண்டிருங்கள், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் உலகியல் கவலை இல்லாமல் நான் செய்கின்றேன், உங்கள் பெண்களுக்கெல்லாம் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்கள் பசங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் நானே செய்கிறேன், நீங்கள் வேதத்தை மட்டும் ரட்சிச்சுட்டு வந்தால் போதும் என்று சொல்லி அவர்களை சந்தோஷமாக வைத்து கொண்டான் என்ற அளவிலே நம்ம நிறைவு செய்வோம். ரொம்ப அருமையான வளையல் விற்ற அந்த சுவாமியே இந்த ஊரில் இருக்கிற தெருவுக்கெல்லாம் போய் இந்த மதுரையில் பிறந்த சிறுமிகள் அவருடைய கையினை தீண்டி வளையல்களை அணிவித்தார். எல்லாமே அத்தியாத்ம ஒரு ஞானத்தை புகட்டக்கூடிய லீலை. அந்த லீலையை நம்ம வந்து மாலையில் பார்ப்போம் என்று சொல்லி, நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம், ஆடகமதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.